வாசோக வாச்சம் இருக்க மாதிரியே ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோமனஹா வாசோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹா சற்றுடன் இருக்க பிராணஸ்ய பிராணம் அப்படின்னு மாத்திக்கிறது தானே. அதுக்கு பதிலா இதை மாத்திக்கிறது தானே என்ன ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் இருக்கு பதிலா அதுக்கு பிரதமா பக்தி திதிய பக்தி ஸ்ரோத்ரம் தான். ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ரே ஸ்ரோத்ராணி ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ரே ஸ்ரோத்ராணி ஒரே விதமா போயிடுச்சு. மனசோ மனஹான்னு சொல்றா மனசுங்கிறது மனஹாங்கிறது பிரதமா பக்தியும் திதிய பக்தியும் ஒரே மாதிரி தான். அது பிரதமா பக்தியா திதிய பக்தியா கன்ஃபியூஷன் என்ன சார் சற்று சற்றுகோ பிரதமா பக்தி திதிய பக்தி சற்று தான். இப்ப எப்படி பண்றது இங்க இருக்கிறத வாசோக வாக்குன்னு ஒண்ணு இருக்கு. இங்க வாக் சப்தத்துக்கு வந்து வாக்கு பிரதமா அபக்தி திவிதியா அபக்தி வாசம். பிராண சப்தத்துக்கு பிரதமா அபக்தி பிராணா திவிதியா அபக்தி பிராணம். பிராணனை அப்படின்னா பிராணன் பிராணம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இருக்கக்கூடியதான அஞ்சு இடத்துல சோத்ரஸ்ய சோத்ரம் மனசோ மன அப்படின்னு ரெண்டு சற்றுட சற்றுகோ மூணு. அந்த மூணுலயும் பிரதமா அபக்தி திவிதியா அபக்தி ஒரே மாதிரி தான் இருக்கு. மீதி ரெண்டு இருக்கு வாசோக வாச்சம்னு ஒண்ணு பிராணசிய பிராணஹான். இந்த ரெண்டுலயும் வித்தியாசம் இருக்கு. அந்த ரெண்டுலயும் பிரதமாவுக்கு ஒரு இடத்துல திவிதியாபக்தி ஒரு இடத்துல போட்டிருக்கு. இப்ப என்ன சார் இது மாதிரியாக அதை மாத்திக்கிறதா இல்ல அதை பார்த்துட்டு இதை மாத்திக்கிறதா என்ன ஏன் இதை வச்சுட்டு அதை மாத்திக்கணும் அதை வச்சுட்டு இதை மாத்திண்டா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு வாக்கிய பாஷத்தை பத பாஷத்துல என்ன சொல்லிருக்கார் சவு பிராணசிய பிராண அப்படின்னு மேல இருக்க சுவாமி அந்த சகான புல்லிங்கம் இருக்கு அதை வச்சுண்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா முன்னால இருக்கக்கூடியதான வாசோக வாசம்ங்கிறத வாசோக வாக் அப்படின்னு மாத்திங்கோன்னு அங்கே சொன்னார். இங்க என்ன சொல்றாருனார் ரெண்டு ரெண்ட இது மாதிரி அதை மாத்திக்கோ அதை மாதிரி இதை மாத்திக்கோ. சின்ன குழந்தைக்கு ஒரு பாவாடையும் மேல சட்டையும் வாங்கி கொடுத்தேன் ரெண்டும் வெவ்வேறு கலர்ல வாங்கி கொடுத்தாச்சு. அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னு இது வெவ்வேறு கலையாருக்கு போட்டுக்க மாட்டேங்கிறது சரி இதை மாத்தி அதை மாத்திக்கோ இல்ல அதை வச்சுட்டு இதை மாத்திக்கோ இல்ல இல்ல அந்த கலர்ல கீழே பாவாடையும் இந்த கலர்ல மேல சட்டையும் வாங்கிக்கணுங்க ரெண்டு பாவாடை ரெண்டு சட்டை வாட்டிக்கிறது. அதே விதமா பிராணசிய பிராணா வாசோக வாசம்னு இருக்கேன்னு இது மாதிரி அதை மாத்திக்கிறதா இல்ல அது மாதிரி இதை மாத்திக்கிறதா ரெண்டு இடத்துலயும் ரெண்டா மாத்திக்கோட்டார். என்ன அப்படி சொன்னா எப்படி சார் அர்த்தமாகும் அப்படியே முதல்ல ஒரு அன்மயம் எப்படின்னா காதுக்கு காது கண்ணுக்கு கண்ணு மூக்குக்கு மூக்கு அதெல்லாம் இருக்கிறது ஆத்மா. அது கேட்ட கேள்விக்கு பதில் இப்படிப்பட்டதான ஆத்மாவை அறிந்து அப்படின்னு ரெண்டாவது என்னன்னா வாக்கியம் வர காலத்துல புனராவர்த்தி பண்ணினா தோஷம் இல்ல பதத்துல தான் அந்த பதத்தை சொன்னதை சொன்னபடி அப்படியே எடுத்துக்கணும். டோட்டல் மீனிங் வாங்கிக்கிற காலத்தில் நீங்கள் எப்படியாவது வாங்கிக்கலாம். ஆகையா நீங்க என்ன பண்ணணும் என்ன மறுபடியும் கண்ணுக்கு கண்ணாகவும் காதுக்கு காதாகவும் மனசுக்கு மனசாகவும் வாக்குக்கு வாக்காகவும் பிராணனுக்கு பிராணனாகவும் இரு கண்ணுக்கு கண்ணாகவும் இருக்கக்கூடியதான பரமாத்மாவை அறிந்து அதிமுச்ச தீரா சர்வ அப்படின்னு மேல அன்பயம். ஆகையால் திவ்யா பக்தியாவது மாட்டிக்கணும். ஆகையால் இங்க என்ன பிரதமா பக்தி இருக்கிற இடத்துலயும் திவ்யா பக்தியாகவும் திவ்யா பக்தி இருக்கிற இடத்துல எல்லாவற்றையும் பிரதமா பக்தியாகவும் அப்படி ரெண்டு விதமாக அன்வயம் சொல்லணும் அப்படிங்கிற எப்படி வாசோக வாசம் பிராணசிய பிராணா இது விபக்தி துவயம் சர்வத்திரைவ திரட்டவியம் அப்படின்னு வாசோக வாசம்னு ஒரு அன்வயம் வாசோக வாக்குன்னு அன்வயம் பிராணசிய பிராணஹான்னு ஒரு அன்வயம் பிராணசிய பிராணம் அப்படின்னு ஒரு அன்வயம் ரெண்டு இடத்துல ரெண்டா பாத்திக்கணும். கதம் ஏன் சார் எப்படின்னு புருஷ்டத்வாத் பிரதமா ஸ்வரூப நிர்தேசா புருஷ்டத்வாத் யாரு அப்படின்னு கேட்டா என்னார் அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்வரூப நிர்தேசம் யார் சார் கண்ணு காதை விளையவினர் காட்டுக்கு கண்ணா இருக்கிறவர் அப்படின்னு ஸ்வரூப நிர்தேசம் பிரதமையை வச்ச நிர்தேசா நம்ம யார கூப்பிடுறது சொல்றதா இருந்தாலும் பிரதமா பக்தியில சொல்லும் அவரை பிரதமா வியக்தியில ஆத்மா அப்படின்னு மட்டும் சொல்லலை இந்த உபநிடத்து அந்த ஆத்மாவை அறிந்து அதிமுச்ச தீரா பிரேத்யாஸ்மால் லோகாதமிருதாபவந்தி அவரை அறிந்துன்னு சொல்லுது எப்ப அறிந்துன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவரை அப்படின்னு ஹி பிகம்ஸ் தி ஆப்ஜெக்ட் அப் யுவர் நாலெட்ஜ் ஆகையால் அவரை அறிந்துன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தஸ்ய ஜ்ஞேயத்வாத் கர்மத்வம் இது த்விதீய சர்வத்ரைவ விபக்தி த்வயம் ரெண்டு இடத்துலயும் ரெண்டு விபக்தியும் மாத்திக்கொள்ளணும். மத பாஷ்யத்துக்கும் வாக்கிய பாஷ்யத்துக்கும் எங்கெங்க வித்தியாசம் இருக்குன்னு கேட்டால நம்மள யாரு உடையில கேள்வி கேட்க போற, இல்ல யாரு படிக்க போறா? இருந்தாலும் பார்த்தாலும் எத்தனை இடத்துல ஆச்சாரியா இப்ப நமக்கு தெரியுது என்ன, பதபாஷ்யம் மட்டுமெல்லாம் வாக்கிய பாஷ்யத்துல எத்தனை ரத்தங்கள் இருக்கு, இது எப்படி நம்ம ரகசியமா பாக்கணும்? உபநிடத்தை படிக்கிறதுக்காக தான் வேதத்துக்கு அர்த்தம் பண்ற காலத்திலயும் நல்லா புரிஞ்சு நடத்தணும். பிபேதி அல்பஸ்ருதாத்வேத மாமயம் பிரதரிஷ்யதி. வேதம் நடுங்கிறது பாதி படிச்சவனை கண்டு ஏண்டா இவன் என்னுடைய அர்த்தத்தை வேற விதமா மாத்தி விடுவானோ அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப. அதனால வேதம் என்ன பண்ணிட்டு முதல்ல சமீதா பாகம், சமீதா பாகத்தோட போராதுன்னு அங்கெங்க பிராமணத்தை வேற சொல்லிருக்கு, அந்தந்த பிராமணன் சொல்லிட்டு கொண்டு அந்த சமீதத்துல என்ன சொல்லிருக்கோ அது அதுவே வியாக்கியானம் பண்ணிருக்கு. அப்படி இருந்த போதிலும் வியாசாச்சாரியர் என்ன பண்ணிருக்கார், இது வந்து நிறைய நல்ல வழியில தான் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து புராணங்கள்லாம் எழுதி வச்சிருக்க. அதனால இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மயேது. இதிகாசம் புராணங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு இதுக்கு தகுந்தா போல வேதத்துக்கு அர்த்தம் பண்ணணும். அயல் ஏதோ வேதம் இருக்க நமக்கு தெரியும் சம்ஸ்கிருதம் தெரியும் அர்த்தம் பண்ணாதீங்க. ரொம்ப கட்டமான ஒரு பதார்த்தம் வேதமா இருக்கு. என்ன ஆத்தியாத்மிகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நல்லதான ஒரு வாழ்க்கையாக அமையணும், ஏதோ பசுதுல்யமாக வாழறது இல்ல, சரியான வழியில தாங்கள் இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இத்தனையும் சொல்லியிருக்காரு. அதனால புராணத்துல என்ன சார் இருக்க அப்படின்னு பக்தி தானே சொல்லிருக்க, அதான் ஏன் வேணும்னு பக்தி வேணும், அப்பதான் ஆத்ம தத்துவானது புரியும். அதை சொல்றதுக்காக புராணங்களை வாசிக்கணும், இதிகாசங்களை வாசிக்கணும். அது ஓஹோன்னு சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் வாசிச்சு தெரிஞ்சுட்டு அதை வேதாந்தத்துல அப்ளை பண்ணிக்கணும். அதற்கு அத வாசோக வாசம் பிராணசிய பிராண இத்தியஸ்மாது சர்வத்திரைவ விபக்தி துவயம் எதேதத் ஸ்ரோத்ராதி உபலப்தி நிமித்தம். கண்ணு காது மூக்க நாக்க இவைகளுக்கெல்லாம் அறிவதற்கு காரணமாக எது இருக்கோ, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் இத்தியாதி லட்சணம் காதுக்கு காது என்று சொல்லப்பட்டது நித்ய உபலப்தி ஸ்வரூபம், எப்பொழுதும் அறியக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அது ஞாபகம், நித்யோபலப்தி ஸ்வரூபம்னா அது எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்கு. கண்ணுக்கு முழிச்சுட்டு இருக்கிற காதுல பார்க்கிறது, இப்ப உங்க கண்ணு தெரியறதோ உங்களுக்கு கேட்டா என்ன சொல்ல, நிக்ஷேபமா தெரியறது எனக்கு ஒண்ணு கவலை இல்லை நான் பார்த்தேன். இவ்வளவு காது கேட்கறதோ என்ன என்ன பார்த்தா ஒரு மாதிரி இருக்க உங்களுக்கு காது நல்லா கேட்கறது. சோ கண்ணு பார்க்கும் பொழுதோ காது கேட்கும் பொழுதோ உங்களுக்கு கண்ணு காது நல்லா தெரியறதுனா தெரியறதுன்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்க. ராத்திரி தூங்கி எழுந்தேள் சுவாமி நீங்க தூங்குற காலத்துல உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சதோ காது கேட்டதோ என்ன சொல்றேன், கண்ணு தெரியல காது கேட்கல. அப்ப முழித்து கொண்டு இருக்கிற காதுல கண்ணு தெரிஞ்சது காது கேட்டது என்கிறதையும் நீங்க அறிந்தேள், தூங்குற காதுல கண்ணு பார்க்கல காது கேட்கலங்கிறது நீங்க அறிந்தேள். பொய் சொல்லல, என்கிட்ட நிஜத்தை தான் சொல்லிட்டு இருக்கேள், அறிஞ்சித்தான் சொல்லிட்டு இருக்கேள். நீங்க தூங்குற காதுல கண்ணு பார்க்கல என்கிறது யாரு பார்த்தார், நீங்க முழித்து கொண்டு இருக்கிற காதுல கண்ணு பார்த்தது என்கிறது யாரு பார்த்தார்? அப்ப கண்ணு பார்க்கிற கண்ணையும் பார்க்கிற ஒருத்தர் இருக்கார், பார்க்காத கண்ணையும் பார்க்கிற ஒருத்தர் இருக்கார். யார் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்காரோ, கண்ணு பார்த்தாலும் பார்க்காத போனாலும் பார்க்கிற கண்ணையும் பாராத கண்ணையும் பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்காரோ அவர் தான் சுவாமி ஆத்மாங்கிற. எத் ஸ்ரோத்ரா எதே எத் ஸ்ரோத்ராதி உபலப்த நிமித்தம் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் இத்தியாதி லட்சணம் நித்யோபலப்தி ஸ்வரூபம், எப்பொழுதும் பார்க்கிறவர். கண்ணு கொஞ்ச நேரம் தான் பார்க்கும், பார்க்கிற கண்ணையும் பார்க்கிறவர் பார்க்காத கண்ணையும் பார்க்கிற ஒருத்தர் இருக்காரு. நித்யோபலப்தி ஸ்வரூபம் நிர்விசேஷம், அதை தவிர வேற ஒண்ணும் அவர் சொல்ல முடியாது. அவர் கருப்பா இருக்கார் வெளுப்பா இருக்கார் அவருக்கு என்ன பேரு இதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. எப்பொழுதும் பார்க்கிறவர் அதான் அவருக்கு பேரு, எப்பொழுதும் கேட்கிறவர், எப்பொழுதும் நினைக்கிறவர், எப்பொழுதும் நடக்கிறவர் அப்படியும் ஒருத்தர் அதான் நிர்விசேஷம் ஆத்ம தத்துவம். இதுதான் சார் ஆத்ம தத்துவம்ங்கிறார். இதை புத்துவா இதை அறிந்து கொண்டு அதிமுச்சிய அனவபோத நிமித்த அத்தியாரோபித புத்தியாதி லட்சணாத் சம்சாரணாத் மோட்சணம் கிருத்வா. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பார்க்கிறவன் நான் கேட்கிறவன் நான் இதைத்தான் நம்ம நினைக்கிறோம். சுவாமி நீங்க யாருன்னா எனக்கு தெரியாது, ஜம்மன்னு பார்த்துட்டு இருக்கேன், உட்கார்ந்துட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன், இலையில வரிசையா பந்தியில இருக்கு, அங்க லட்டு கொண்டு வந்து இருக்கா, இங்க நான் இருக்கேங்கிறேன், நீங்க இருக்கிற தெரியலையா வாழ்க்க இருக்கிறேங்கிறத பிரசன்ட் போட்டுக்கிறார், இங்க போடுங்கோ அப்படின்ட்டு. அப்ப சாப்பிடுறவன் நான் நீங்க சொல்லிட்டு இருக்க, சாப்பிடுறவன் தான் நடக்கிறவன் தான் பேசுறவன் தான் பேசுறவன் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீல, இத்தனை பேச்சுக்கும் இத்தனை பார்க்க பார்வைக்கும் கேட்கிற தன்மைக்கும் பின்னால இதெல்லாம் பண்ணும்படி யாரோ ஒருத்தர் இருக்க, அவர் தான் சுவாமி ஆத்மா அப்படிங்கிறது. அதனால புத்வா அவரை அறிந்து கொண்டு அதிமுச்ச அனவபோத நிமித்த அத்தியாரோபிதாத் புத்தியாதி லட்சணாத் சம்சாராத் தெரியாதனமாக கண்ண ஆத்மாவாகவும் காதைய ஆத்மாவாகவும் இந்த சரீரத்தை ஆத்மாவாகவும் நினைக்க கொண்டிருக்கோமே நாம். இதுதான் சம்சாரம். சம்சாரம் என்னன்னா இந்த பதார்த்தங்கள்ல தான் எனக்கூடியதான எண்ணத்தை இருந்து கொண்டு இதுக்கு வரக்கூடியதான துக்கங்களோ சுகங்களோ இதை எனது என்று நினைத்துக் கொண்டிருக்கானே, இதுதான் அரியத்தன்மை. அதமபோத நிமித்த அத்தியாரோபிதாது உத்தியாதி லட்சணாது சம்சாரணாது மோட்சணம் குருத்வா, இதை தாண்டி. ஆகையால் கண்ணு காது மூக்குனாக்க ஆத்மா இல்ல, இது தெரியாம நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், இப்படி கருதுன்னு இருக்கோம். ஆனா இவைகளுக்கெல்லாம் சக்தியை கொடுக்கிறவர், இவருக்கு பின்னால இருக்கிறவர், இவர்கள் வேலை செஞ்சாலும் செய்யாத போனாலும் தான் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டு இருக்கிறவர் உத்தார், அவர்தான் ஆத்மா என்று அறிந்து கொண்டு சம்சாராத் மோட்சணம் கிருத்வா இந்த சம்சாரத்தை வந்து தாண்டதுன்னு அதான். தீரா தீமந்தா பிரேத்யா அவள் இந்த சரீரத்தை விட்டு அஸ்மான் லோகாத் சரீராத் பிரேத்யா இந்த சரீரத்தை விட்டு அந்யஸ்மின் அப்ரதிசந்தியமானே இந்த சரீரம் விட்டதுமே இன்னொரு சரீரத்தை பிடித்துக் கொள்வானோ என்று நினைக்காதீர்கள். சாதாரணமாக மனுஷர்கள் இந்த சரீரம் விட்டதுமே இன்னொரு சரீரத்தை எடுத்துவா, இன்னொரு சரீரத்தை பிடிச்சுட்டுதான் இந்த சரீரத்தை விடுவார். எப்படி தீர்மானமாச்சு? மரண சந்தர்ப்பத்துல ஒவ்வொருவருக்கும் அடுத்த ஜென்மா நீங்க யாரு என்கிறத நிச்சயமாக தெரியும். அதுதான் அந்திய விஞ்ஞானம்னு பேர். தத்யதா திருணஜலாயுகா அப்படின்னு மரவட்டை இருக்க அது இலை நுனியில வந்து நிக்கிறது, இன்னொரு இலைய புடிச்சுண்டு அப்படி அப்படியே தாவிட்டே இருக்கு, இன்னொரு அந்த இலையில நல்ல ஃபார்ம் கிருப் கிடைச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சரீரத்தை அந்த இலைக்கே எடுத்துக்கிறது. ஆகையால் ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு பாவக்கூடியதான ஒரு பூச்சியானது ஒரு இலையில தான் பத்திரமா இருந்து கொண்டு இன்னொரு இலையை தேடிக்கொண்டே இருக்கு, இன்னொரு இலையானது கிடைச்ச பிறகு அந்த இலையை நன்னா பிடிச்சுட்டு அப்பொழுதுதான் இந்த இலையை விட்டு அந்த இலைக்கு போறது. அதே விதமாகத்தான் இந்த மனிதன் இந்த சரீரத்துல நான் தான் எனக்குடையதான எண்ணத்தை உள்ளவன், இவனுக்கு அடுத்த ஜென்மா இன்னது என்று தெரிஞ்ச பிறகு அந்த சரீரத்துல நான் எனக்குடையதான எண்ணத்தை செய்ய தொடங்கின பிறகு இந்த சரீரத்தை விடுகிறான். ஆகையால மரண காலத்துல அடுத்த ஜென்மா இன்னது என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்ச அங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா அதுக்குதான் அந்த விஞ்ஞானம். அப்ப என்னாச்சுன்னு அதற்கு பிறகு இந்த சரீரத்தை விட்டு அதுக்கப்புறம் உத்தராயண மார்க்கம் போறானோ தட்சிணாயன மார்க்கம் போறானோ அல்லது நரகலோகம் போறானோ எங்கேயோ போறான், போயிட்டு மறுபடியும் மழை வழியாக வந்து எள்ளுங்குள்ளாகி தான் எந்த சரீரமோ அந்த சரீரத்தினுடைய அப்பா அவனுக்கு தெரியும். கரெக்டா அந்த சரீரம் வந்தாதான் அந்த சரீரத்தை தங்கும், இல்லைன்னா மறுபடியும் வெளியில வந்துட்டே இருக்கான். இப்படி அப்பா கரெக்டா கிடைச்ச பிறகு ஏதத்வைகள் துர்நிஷ்பிரபத தரம் இப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் கிடைக்கிறது கட்டம் அப்படின்னு இந்த அப்பா சரீரத்துல இருந்து அப்புறம் அம்மா சரீரத்துக்கு வந்து அப்புறம் பிறக்கிறான், இந்த ஊர்ல அவதாரம் பண்றான், அது இருக்கு. ஆகையால் இவ ஒரு மனிதனானவன் இந்த சரீரத்தை விட்டதுமே அடுத்த சரீரத்தை பிடிச்சிட்டு தான் விடுறான். அதனாலதான் நையாயகன் மரணம்னு சொல்லலாமா பிரேத்திய பாவம்ங்கிறான். மரணானந்தரம் ஜென்மா அது ஒரு யூனிட் பிறகு மரணானந்தரம் மறுபடியும் பிறக்கிற பரியந்தம் அது ஒரு ப்ராசஸ். எப்படி பிறவியில இருந்து ஆரம்பிச்ச மரண பரியந்தம் ஒரு லைஃப்னு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோமே, லைஃப் ஆஃப்டர் டெத் என்ன மரணானந்தரம் பிரதக் ஜென்மம், அதனால புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜடரேசனம் இப்படி வரிசையா வந்துட்டே இருக்கு. ஆகையால் ஆனா இப்படி இந்த ஆத்மாவை அறிந்தவர்களோ என்றால் மறுபடியும் பிறக்கறதில்லை. ஆகையால் வீஜா அஸ்மின் சரீரே அப்ரதிசந்தியமானே நின் நிமித்தத்வாத் அவளுக்கு மறுபடியும் இன்னொரு சரீரத்தை எடுத்துக் கொள்வதற்கு பரவி காரணம் என்ன? அந்திய விஞ்ஞானம் கர்மா அது இல்ல என்ன ஆயிடுது. அதனால அமிர்தா பவந்தி மோட்சத்தை அடைகிறாள். சதி அஜ்ஞானே கர்மணி சரீராந்தரம் பிரதிசந்ததத, இவனுக்கு அஜ்ஞானமோ கர்மாவோ இருக்குமையானால் சரீராந்தரம் அடுத்த ஜென்மா இன்னது எனக்கு இந்த ஜென்மா மறுபடியும் வரப்போகிறது என்கிறதை பிரதிசந்ததத அவ மறுபடியும் அறிந்து கொள்ளலாம். நம்ம இதோ போயிட்டே இருக்கோம் இந்த சரீரத்தை விட்டு நமக்கு இன்னொரு சரீரம் அந்நவதரம் கல்யாண தமம் ரூபம் குருதே நல்ல சரீரம் அழகான ஒரு சரீரம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா பொருளும் சின்னதா இருக்கும் பொழுது அழகாத்தான் இருக்கும், சின்ன குழந்தையா இருந்தா பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கும், பன்னிக்குட்டியா இருந்தாலும் அதை பாக்குறதுக்கு அதுக்கு அழகு, அது கொஞ்ச நாள் ஆனப்படுறதும் அங்கே எங்கேயும் போய் விளையாடுறத பாக்குறதுக்கு நல்லா இல்ல, மீதி சமயத்துல பார்க்கறதுக்கு அழகாத்தான் இருக்கும். அதுதான் அந்யன் நவதரம் கல்யாண தமம் ரூபம் குறித்து அழகா அது வளர வளர என்ன ஆயிடுதுன்னு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே விதமாக புதுசா ஒண்ணு கிடைக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு அதை பார்த்து சந்தோஷப்படுறானா. ஆனால் கர்மா இல்ல அஞ்ஞானம் இல்லைன்னா எப்படி கிடைக்க போறது இவனுக்கு? ஆகையால் சதிஹி அஞ்ஞானே கர்மணி, அஞ்ஞானமோ கர்மாக்களோ இருக்கும் பொழுது சரீராந்தரம் பிரதிசந்ததாக மற்றொரு சரீரத்தை பார்த்து கொள்ளலாம், அறியலாம். இவனுக்கு அது இல்லாததுனால அதனுடைய காரியமான சரீரம் இல்லை. ஆத்மா அவபோதேதோ, இவனுக்கு ஆத்மா அறியப்படுமே என்றால் இந்த ஜென்மாவில் சர்வ கர்ம ஆரம்ப நிமித்த அஞ்ஞான விபரீத வித்யா அக்னி விப்ளுஷ்டத்வாத், எல்லா கர்மாக்களையும் ஆரம்பிக்க கூடியதான, ஆரம்பத்துக்கு நிமித்தமாக இருக்கக்கூடியதான, எது இருந்தால் கர்மாவை பண்ணுவீர்களோ அப்படி எல்லா கர்மாவுக்கும் காரணமா இருக்கக்கூடியதானது என்னது? அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்தை எரிக்கக்கூடியதான, விபரீதமாக இருக்கக்கூடியதான, வித்யா எனக்கூடியதான அக்னியானது உண்டாச்சு. இந்த வித்யான்னு ஒரு பொண்ணு பேருன்னு நினைக்கக்கூடாது, இங்க வித்யான ஞானம்னு அர்த்தம், ஞான அக்னி. இந்த வித்யா எனக்கூடியதான ஒரு அக்னி, அந்த அக்னியினால உஷ்புலிஷ்டத்வாது எரிக்கப்பட்டது. இந்த அஞ்ஞானமானது, எந்த அஞ்ஞானம் இருந்தால் எல்லா கர்மாவையும் பண்ணுவீர்களோ அந்த அஞ்ஞானமானது, அதுக்கு விபரீதமா இருக்கக்கூடியதான ஜானம் வந்ததுமே அது எரிக்கப்பட்டது. விபுலட்டத்வாத் கர்மணாமிதி அனாரம்பே, மறுபடியும் கர்மாக்கள் எரிக்கப்பட்டதுங்கிறதுனால அது வேலையை கொடுக்காதனால அமிர்தா ஏவ பவந்தி, அடுத்த ஜென்மா வாழ்க்கை இல்லைன்னா என்ன ஆச்சு அமிர்தா? அதுதான் பகவான் இடத்துல போய் சேர்ந்து விட்டான்ல. இங்க பகவான் என்ன அர்த்தம்? ஆத்மஸ்வரூபம். வைகுண்டத்துக்கு போனான், வைகுண்டம் என்ன அர்த்தம்? எந்த இடத்துக்கு போன பிறகு அவனுக்கு அபஜயம் இல்லையோ அதுக்கு வைகுண்டம் பேர். ஆகையால் இவன் ஆத்மாவா போயிட்டான்னு இல்ல, ஜெயிக்கிறதோ அபஜயம் பண்றதுக்கோ யாரும் இல்ல. சிவலோக பிராப்தி அடைஞ்சார், சிவலோக பிராத்தாளான்னு சொல்லப்படாது, பிராப்தி அடைஞ்சாரு. சிவலோகம்னா என்ன? சிவநாமினி பாவித்தேன் தரங்கே மகதிச்சோ திஷி மாலினி மயார்த்தே அப்படின்னு அந்த பரமசிவன் சொன்ன மங்களஸ்வரூபம் ஆத்மான்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் நீர் இப்படியே அர்த்தம் பண்ணிட்டு இருக்கீங்களே, சிவலோகம்னா ஆத்மாங்கிறீர்கள், வீட்டுலோகம்னா ஆத்மாங்கிறீர்கள், இருக்கிற விஷயம் அவ்வளவுதான். அம்பாள்ல சிவான்னாலும் இதுதான் ஒரே விவகாரம், லிங்கம்தான் வித்தியாசமே தான், மங்களம்னு அர்த்தம். தனியா நம்ம சொல்றதெல்லாம் ஆத்மஸ்வரூபம், அது இப்படி இப்படியா வச்சுன்னு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆயால் அமிர்தாயேவ பவந்தி சரீராதி சந்தான அவிச்சேத பிரதிசந்தானாது எதபேட்சையாத்யாரோபிதம் மிருத்யு வியோகாது பூர்வமபி அமிர்தா சந்த நித்யாத்மஸ்வரூபத்வாது அமிர்தா பவந்தி இது உபசரியதே. இந்த இடத்துல அமிர்தாளா ஆறாள்னு சொல்றேல, முன்னாலேயே அமிர்தாள் தான் சார். எப்பொழுதுமே நமக்கு அமிர்தத்துவம் உண்டு, புதுஷாக ஆத்மஸ்வரூபம் வரல உங்களுக்கு. இது வந்து அறியப்பட்டதை அறிந்து கொண்டு, அறிந்ததையே அறிகிறோம், புதுஷாக வரல, அடைஞ்சதை அடைஞ்சிட்டு இருக்கோம். புதுசா ஒண்ணும் இல்ல, அடைஞ்சு இருக்கு, நம்ம கிட்டையே இருக்கு, மறைஞ்சு போயிடுது. கண்டகத்தை சாமிகரன் நியாயம் தான், அழுத்தலையும் செங்கிலி போட்டு இருக்க மாமி, எங்கேயோ போயிடுதுன்னு நினைச்சுட்டா ஒரே கவலை, விவளமெல்லாம் வேர்த்து கொட்டுறது. இவ்வளவு அழுத்த பத்து சவரம் தெரியாம எங்க வச்சுட்டனோ என்ன ஆச்சோ தெரியாது, 50 பேர் ஆத்துக்குள்ள வந்து போயிருக்காள, நம்ப முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு ஏமா ஆளான்னு என்ன செங்கிலேயே காணும், இருக்கிற இடத்துலயே தொங்கிட்டே இருக்கணும். அப்ப பாத்து இன்னும் 10 தரம் பார்த்தானே தெரியலையே, புதுஷாவ வந்து இந்த செங்கிலே ஒரு மண்ணும் கிடையாது, இருக்கிறதை மறந்தாள், இப்பொழுது மறுபடியும் அறிந்தாள், அபாளா ஒரு நிம்மதி. அதே விதமாதான் ஆத்மஸ்வரூபம் ஒன்னாலேயே நம்ம கிட்ட இருக்கு, இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை நாம என்ன பண்ணினோம், அத ஆத்மான்னு இல்லாமல் சரீரத்தை ஆத்மான வச்சுட்டு இந்த சரீரத்துக்கு வியாதி வருது, இந்த சரீரத்துக்கு கவலை வருது, இந்த சரீரத்தை பார்த்து எல்லாரும் அசூயப்படுறாள இப்படின்னு இந்த சரீரத்தை ஆத்மான்னு நினைச்சதுனால நமக்கு வந்து இந்த ஒரு அஜ்ஞானம் இருக்கா, அந்த அஜ்ஞானத்துல தெரியாம என்னென்ன காரியங்களை பண்ணினோமோ இவைகளுக்கெல்லாம் மாறுதலா இருக்கக்கூடியதான அறிவு, உண்மையான அறிவு வந்த பிறகு அப்பாடா இப்ப சௌக்கியமா இருக்கேன். எப்பொழுதும் நீங்க சௌக்கியமா தான் இருக்க, கவலைய விலக்கு கொடுத்து கொண்டு வாங்கினீள் அவ்வளவுதான். சரீராதி சந்தான அவிச்சேத பிரதிசந்தானாது, சரீராதி சந்தானங்கள் இந்த சரீரம் இதான பிறகு இன்னொரு சரீரம் இன்னொரு சரீரம் இந்த சரீரம் இப்படி வறுபடி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு அறிந்து கொண்டதுனால எதபேட்சையாத்யாரோபிதம் மிருத்யு வியோகா, எதபேட்சையா அந்த சரீரத்தை விட வேறானதா, அத்யாரோபிதம் மிருத்யு வியோகா, அத்யாரோபம் பண்ணிருக்கோம். இந்த மரணம்ங்கிறது சரீரத்துக்கு ஏத்தவர ஆத்மாவுக்கு இல்ல, நாங்க என்னன்னா அன்னாரு போயிட்டாரு இன்னாரு போயிட்டாரு ஒத்தரம் போலன்னு போறவர் ஒண்ணும் கிடையாது, ஏதோ சரீரம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிருக்கு சரீரம் நடைபெற்று, ஆத்மா இப்பொழுது ஒரே இடத்துல தான் இருக்காரு. ஆயா அத்யாரோபித மிருத்யு வியோகாது பூர்வமபி அமிர்தாசந்தா, எல்லோரு இடத்துலயும் இருக்கிறது ஏகமேவா த்விதீயம் பிரம்மா, எப்பவும் இருக்கக்கூடியதான் அமிர்த ஸ்வரூபமா இருந்தாலும் நித்யாத்மஸ்வரூபத்வாத், என்ன இவள் ரியல் நேச்சர் என்ன, ஏகமேவா அத்விதீயம் பிரம்மா, எல்லோரும் நித்யாத்மஸ்வரூபத்வாத், தனித்தனியாக அந்தந்த சரீரத்தில் அந்தந்த ஆத்மா இருக்கிறதாக காணப்படுகிறதே ஒழிய இருக்கிறது ஒரே ஆத்மஸ்வரூபம். ஆகையால் அமிர்தா பவந்தி உபச்சரியதே அமிர்தாளா ஆராள் அப்படின்னு எப்படி வேற விதமா கம்யூனிகேஷன் இல்லையே, பேச்சு இப்படித்தானே பேச முடியும். ஆகையால் அவளுக்கு அமிர்தத்துவம் கிடைச்சது. அமிர்தத்துவம் அவ அடைந்தாள். ஒண்ணு அமிர்தத்துவம் ஒரு இடம் இருக்கு, டெல்லிக்கு இங்க இருந்து ட்ரெயின்ல ஏறி போனாள் ஒண்ணும் கிடையாதுன்னு. என்னன்னா எங்க அங்கேயும் ஆத்மா இங்கேயும் ஆத்மா தான். இது வரைக்கும் சரீரத்தை ஆத்மா நினைச்சேன், சரீரம் போன இடத்தெல்லாம் நான் போனேன்னு நினைக்கிறேன். இப்ப சரீரம் ஆத்மா இல்ல சுவாமி, சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஆத்மா. அது ஆகாசம் மாதிரி சர்வ வியாபகமா இருக்கு, அறிவு ரூபமா இருக்கு அப்படிங்கறத அறிந்து சரீரம் இருந்தாலும் சரீரம் போனாலும் எனக்கு சரீரத்தோட ஒரு கவலையும் இல்ல, க்ஷேமமா நான் இருக்கேன் அப்படிங்கறத சொல்றதுக்காக அமிர்தா பவந்தின்னு ஆச்சு அப்படின்னு அழகான கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. இப்ப அந்த ஏகமேவ அத்வைதீயம் சர்வ வியாபகம் சேதனம் ஏகம் பிரம்மான்னு சொன்னாரோ இல்லையா, அத நமக்கு புரியறதுக்காக மற்ற மந்திரங்கள் நடத்திர சற்றர் கச்ச தினவா கச்ச தினோ மன நவித்மோ நவிஜானேமோ எதை தன்னு சிஷ்யா அந்நதே எவதத்விதிதா ததோ அவிதிதா ததி இது சுஷ்ரும பூர்வேஷாம் ஏன தத்வியாஜ சட்சதே அப்படிங்கிற மந்திரத்தை பார்க்கணும். பதபாஷ்யத்தில் நம்ம பார்த்த தினுசு வேற, இங்க பார்க்கக்கூடியதான வழி வேற. இருந்தாலும் அதே தானே இங்க சொல்றோம்னு கவலைப்படாதீங்க. ஆனா விஷயம் ஒண்ணுதான், இந்த உபநிஷத்தோ எந்த உபநிஷத்தோ சூத்திர பாஷ்யமோ பகவத்கீதையோ அல்லது புராணங்களோ இதிகாசங்களோ தர்மசாஸ்திரமோ எதை சொன்னாலும் பிரம்மத்தை தான் சொல்றது. ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். ஒரே கடல மாவும் சர்க்கரையும் நெய்யா இருந்தாலும் ஒவ்வொரு பட்சணும் சாப்பிட்டா நன்னா இருக்கும் இல்லையா, அதே விதமாகத்தான் வெவ்வேறு விதமா இருக்கும். இந்த மந்திரம் வேற விதமாக நமக்கு சூத்திர பாஷ்ய நியாயங்களை வச்சு சொல்ல போறது. இதனுடைய மேல் பாகத்தை புதன்கிழமைக்கு பார்ப்போம். என்ன நதத்திர சக்ஷர் கச்சதி என்று மூணாவது மந்திரம் கேனோபனிஷத்துல. முதல் மந்திரத்துல சிஷ்யன் நம்ம சரீரத்துக்குள்ள புலன்கள்லாம் ஏவி கொண்டவர் இருக்காரே அவர் யாருன்னு கேள்வி கேட்டார். ஏன்னா மற்ற பதார்த்தங்கள்லாம் ஜடமான பதார்த்தங்கள், இது ஜடமான பதார்த்தங்களை தானா வேலை செய்யறது உலகத்துல பார்த்தது இல்ல. கண்ணு காது மூக்கு நாக்க கையை காலை இவைகள்லாம் வேலை செய்து கொண்டிருக்கு. எப்ப இது வேலை செய்யறதோ இதை ஏவர் ஒன்னுத்தர் இருக்கணும். ஏன்னா ஜடமான பொருள்கள் வேற வேலை செய்யணும், ஏன்னா அது ஏவரமும் தெரிஞ்சா தான் அது வேலை செய்யும். ஆகையால் யாரோ ஒருத்தர் இருக்கணும், ஆனா அவன் யாருன்னு தெரியலையே, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இவருக்கு காதுக்கு காது கண்ணு கண்ணுன்னு. என்ன சுவாமி இப்படி சொல்றேல, ஏன் இப்படி சொல்றேல? அப்ப கண்ணு காது மூக்கனாக்க இவெல்லாம் வேலை செய்யறதுன்னு நம்ம பாக்குறோம். இது வேலை செய்யற காலத்துல இவைகள்லாம் பார்க்கிறது, கண்ணு பார்க்கிறது, காது கேட்கிறது என்று நமக்கு அறியறது. ஆகையால் கண்ணு பார்க்கறது என்கிறதே அறியறது ஒருத்தர் இருக்க, காது கேட்கறதுங்கிறது நமக்கு அறிவு வருது, அந்த அறிவானது நமக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்து கொண்டிருக்க. அதே விதமாக கண்ணு பார்க்கல காது கேட்கலேங்கிறதையும் ஒருத்தர் பார்க்கறேன். நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்ப நான் பார்க்கல, நான் ஏன் கேட்கலன்னு கேட்டேன், நான் தூங்கிட்டு இருந்தேன் ஆகையால் நான் கேட்கல. ஆகையால் காது சில சமயத்துல கேட்கறது இல்லை, கண்ணு சில சமயத்துல பார்க்கிறது இல்லை என்கிறது கூட அறிபவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆகையால் பார்க்கிற கண்ணையோ பாராத கண்ணையோ கேட்கிற காதையோ கேட்காத காதையோ அவர் கவனித்துக் கொண்டிருக்கிற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு சாட்சின்னு பேர். ஆகையால் அந்த சாட்சி தான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில்னு சொல்லியிருக்கார். எல்லோருடைய ஹிருதயத்திலையும் ஒரு சாட்சின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எல்லாவற்றையும் வேலை செய்யும் பொழுது அதற்கு வேலை செய்யக்கூடியதான திறமையும் கொடுக்கிறார். அது வேலை செய்யாத சமயத்திலே வேலை செய்யல என்கிறத பார்க்கவும் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு தான் சாட்சின்னு பேரு. அவர் தான் அப்பா நீ கேட்ட கேள்விக்கு பதில்னு ரெண்டாவது மந்திரத்துல சொன்னார். அதுல என்னாச்சு, புலன்கள்னா அனித்திய விஞ்ஞானங்கள், எப்பொழுதும் அறிவை உண்டு கொடுக்கூடியது இல்ல. சில சமயத்துல அறிவை உண்டு பண்ணும், சில சமயத்துல அறிவை உண்டு பண்ணாது. ஆனா எப்பொழுதும் அறிவை உண்டு பண்ணி கொண்டு புலன்கள் பார்க்கிறது என்றும் புறங்கள் பார்க்கல என்றும் இவ்விரண்டு விதமான அறிவுகளையும் பார்த்து கொண்டே இருக்கிற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தான் சாட்சின்னு பேரு அப்படின்னு. அவர் வேற எதையும் எதிர்பார்க்கறது இல்லைன்னு. இது வரைக்கும் நன்னா தான் இருக்கு, ஆனா சாட்சின்னு சாட்சியம் இருந்தாதான் அவருக்கு சாட்சின்னு பேரு. சாட்சியம்னு ஒண்ணு இருந்தால், தான் பார்க்கப்பட வேண்டியதான பொருள்னு ஒண்ணு இருந்தால், அதை பார்த்து சொல்கிறவருக்கு சாட்சின்னு பேரு. அந்த சாட்சிங்கிற ஒரு பதமானது எப்படின்னா ரிலேட்டட் டேர்ம். அப்பான்னா பையன் இருந்தாதான் அப்பா, ஆத்துக்காரின்னு ஆத்துக்காரர் ஒருத்தர் இருக்கணும், அப்பதான் அவள் ஆத்துக்காரின்னு சொல்ல முடியும். அதே விதமா மாதான்னு சொன்னா குழந்தை ஒருத்தன் இருக்கணும், அப்பதான் மாதான்னு பேரு. அப்படி லோகத்துல சில பதங்கள்லாம் இன்னொரு பதத்தை எதிர்பார்த்து தான் அதனுடைய அர்த்தத்தை புரியும். அதே விதமாக சாட்சிங்கிற ஒரு பதம் சொன்னேன்னா சாட்சியம் இருந்தா தானே சாட்சின்னு பேரு. அப்ப எதையும் சாட்சியம் இல்லாதான ஒரு ஸ்வரூபம் இருக்கான்னு அதான் கிடையாதுன்னு. லோகத்துல கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள்லாம் இருக்கு. இவைகள்ல சில சமயத்துல பார்க்கறது, சில சமயத்துல பார்க்கல. பார்க்க போதும் பார்க்காத சமயத்திலையும் எப்பொழுதும் அந்த ஸ்வரூபமானது பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பின்னால இருக்க. கண்ணு பார்க்கும் பொழுதும் பார்க்கிறார், கண்ணு பார்க்காத இருக்கும் பொழுதும் பார்க்கிறார், கண்ணு கேட்க இருக்கிறது காது கேட்கறதுங்கிறதையும் பார்க்கிறார், காது கேட்கல என்கிறதும் பார்க்கிறார். ஆகையா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் சாட்சின்னு உணவு. ஆனா அப்படி இந்த சாட்சி சாட்சியம் இவ ரெண்டு பதார்த்தங்களுக்கும் அப்பாற்பட்டதாக நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் நித்திய விஞ்ஞான கனஸ்வரூபகான்னு சொல்லணும். என்ன இந்த சாட்சி சாட்சியம் எனக்கூடியதான ரிலேட்டட் டேர்ம்ஸோட சொல்லாமல் கேவலமாக அவரை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லணும், அறிவு கட்டி நித்திய விஞ்ஞான கனஸ்வரூப அப்படின்னு அவருடைய சுரூபத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு முடிச்சுட்டார். இதை யாரு பார்க்கிறாளோ அதிமுச்ச தீராக, இதை விவித்து விவேச்சனம் பண்ணி தீராளா இருக்கிறவா, பிரேத்யாஸ்மாத் அலோகாத் அமிர்தா பவந்தி, இந்த சரீரத்தை விட்டு அமிர்தாளா ஆறாள் அப்படின்னு ரெண்டாவது மந்திரத்துல அது சொல்லி முடிச்சாச்சு. இதை முடிச்ச பிறகு அவர் பார்த்தாரா, இதை நம்ம சொல்லிருக்கோம் ஆனா இதை கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம், இதை புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம், ஆகையால் என்னென்ன இதை வேற விதமாகவும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்தார் ஆச்சாரியம். சிஷ்யன் சொன்னாலும் சிஷியனுக்கு சொன்ன போதிலும் சிஷியன் இதை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறது ரொம்ப சிரமம், ஆகையால் இதை மறுபடியும் தானே சொல்லணுங்கிற அபிப்பிராயத்தினால சிஷ்யன் கேட்காத போனாலும் அந்த ஸ்வரூபத்தை சொல்ல தொடங்குகிறார். அடுத்ததான மந்திரத்துல ந தத்ர சக்ஷுர் கச்சதி நவா கச்சதி நோ மனஹா ந வித்மஹா ந விஜானீமஹா எதை தனு சிஷ்யாத், அது ஒரு பாகம். என்ன அந்நதேவ தத்வீதாவது அடுத்த மந்திரமும் இருக்கு, அதையும் சேர்த்து மூணாவது மந்திரமா சொல்லிட்டு இருக்கோம் அதுல இந்த வாக்கிய பாஷ்யத்துல. அப்ப இதுல வந்து இந்த முதல் பாகத்துல ந தத்ர சக்ஷுர் கச்சதி, தத்ரான அந்த விஷயத்தில் நான் எதை ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்னு எதை சொன்னேனோ, அந்த நித்திய விஞ்ஞான கனஸ்வரூபம்னு யாரு சொன்னேனோ, தனக்கு சாட்சி இல்லாமல் தானே எல்லாவற்றைக்கும் சாட்சியா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் என்று நான் எதை சொன்னேனோ, அந்த சாட்சியை பார்க்க உங்க கண்ணானது உபயோகப்படாது. கண்ணு வேலை செய்யறதா இல்லையா என்கிறத அவர் பார்க்கிறார், ஆனா அவரை உங்க கண்ணு பார்க்காது. நான் உங்களை பார்க்கலாம், நீங்க என்ன பார்க்கலாம், பரஸ்பரம் ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்துக்கலாம். அதே விதமாக சாட்சி கண்ணை பார்க்கும், கண்ணும் சாட்சியை பார்க்கும் சொல்லாதீங்க. சாட்சி தான் கண்ணை பார்க்குமே தவிர கண்ணானது ஒரு நாளும் சாட்சியே பார்க்காது. இப்படி லோகத்துல எதிர்க்க எதிர்க்க இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிறாளே, அதே விதமாக சாட்சி கண்ணை பார்க்க கண்ணும் ஒரு நாள் சாட்சியை பார்க்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால், அப்பா உங்க சாட்சியானது கண்ணை பார்க்குமே வழிய கண்ணானது சாட்சியே பார்க்க முடியாது, கண்ணுக்கு சாட்சியை பார்க்க கூடியதான திறமை கிடையாது. சாட்சியானது ஒரு மனுஷன் பேசும் பொழுது அவனுக்கு பேச்சும் திறமையை சாட்சி தான் கொடுக்கறது. நம்ம பாட்டுக்கு அகாராதிஷகார அந்தமான எழுத்துக்களை மாத்தி மாத்தி பேசிக்கொண்டே இருக்கும், அது உதாத்தமாகவும் அனுதாத்தமாகவும் சரிதமாகவும் மேல் சாயத்திலையும் கீழ் சாயிலையும் நிதானமாகவும் வேகமாகவும் பேசிக் கொண்டிருக்கோம். இத்தனை பேச்சையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கார், நன்னாத்தான் பேசுறாரா இல்லையா, தப்பா பேசுறாரா, வேகமா பேசுறாரா, நிதானமா பேசுறாரா, அந்த லாங்குவேஜ் கரெக்டா இருக்கா, இத்தனையும் பார்த்து கொண்டிருக்கார் அந்த சாட்சி என்கிறவர். ஆனா என்னைக்காவது இந்த வாக்கானது அந்த சாட்சியை பத்தி பேசுமோ, வாக்கு பேசுறதா என்கிறதுக்கு சகாயம் பண்ணிக்கொண்ட சாட்சி இருக்கார், ஆனா அந்த சாட்சியை பத்தி வாக்கு பேசாது. சாட்சியை வாக்கு அறியல, அறிஞ்சாத்தானே பேச முடியும் முடியாது. ஆகையால் நகத்திர சற்றுர் கச்சதி நவாக் கச்சதின்னு சொன்ன என்ன அர்த்தம், அறிவு புலன்கள் எதையும் அதை அறியாது, செயல் புலன்கள்னால அதை செயலாக்க முடியாது அப்படின்னா. நகத்திர சற்றுர் கச்சதி நவாக் கச்சதின்னு சொன்னார், மற்ற புலன்கள் எதுவுமே அதன் இடத்துல அதை பிடிக்காது அப்படின்னா. இவெல்லாம் வேண்டாம். இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தல, சமஷ்டியான ஒரு இவைகளுக்கெல்லாம் சமஷ்டியா உண்டாச்ச. பஞ்சபூத சூக்ஷ்மங்களுடைய சத்வகுணத்தினால அறிவு புலன்களும், பஞ்சபூதங்களுடைய ரஜோகுணத்தினால செயல் புலன்களும் உண்டாச்ச. ஆனா அவளுடைய சமஷ்டியிலிருந்து மனசு உண்டா இருக்குன்னு சொன்னேன், அந்த மனசாவதும் போய் சேருமா, அதுவும் அதை பிடிக்காது. நதத்திர சற்று கச்சதி நவாக்கச்சதி நோ மனஹா, ஆயால் நவித்மோ நவிஜானீமோ எதை ததனு சிஷ்யாத், ஆயால் அந்த ஆத்மாவை எப்படி சொல்வோம், எப்படி எடுத்து சிஷ்யனுக்கு புரியும்படி சொல்வோம் என்கிறது எங்களுக்கு புரியல. ஆத்மா புரியலன்னு இல்ல, அந்த ஆத்மாவை எப்படி எடுத்து சொல்வது, எப்படி சிஷ்யனுடைய மனசுல அது தெரியும்படி பண்றது என்கிற விஷயம் புரியவில்லை அப்படிங்கிறார் ஆச்சாரியர். இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். நதத்ர சக்ஷர் கச்சதி இது உக்தேபி பரியனயோகே ஹேது அப்ரதிபத்தே. நதத்ர சக்ஷர் கச்சதி அப்படிங்கிற மந்திரத்தை பாஷ்யம் பண்ண போறோம். இதுல உக்தேபி பரியனயோகே ஹேது, கீழத்தானே ஸ்ரோத்ரசே ஸ்ரோத்ரம்னு சொல்லிவிட்டேல, மறுபடியும் சொன்னதையே ஏன் இந்த கேட்டு அதுக்கு பதில் சொல்லணும் என்ன, அதுக்கு காரணம் என்ன, அப்ரதிபத்தே அது புரியல, மறுபடியும் சொல்ல வேண்டியது. அது நதத்திர சக்ஷம் கச்சது என்று மறுபடியும் சொல்வதற்கு காரணம், கீழே ஸ்ரோத்ர சே ஸ்ரோத்ரம் என்று சொன்ன போதிலும் அது புரிந்திருக்காது என்கிற ஐடியால மறுபடியும் சொல்லப்படுகிறது. அதான் சொல்ற ஸ்ரோத்ர சே ஸ்ரோத்ரம் இத்தியேவமாதினா உக்தேபி. இங்க பாஷ்யத்துல முதல்ல சொன்னதான வாக்கியம் சங்கிரக வாக்கியம்னு பேர். அந்த வாக்கியத்தையே மறுபடியும் விவரணம் பண்ணணும், அதான் பாஷ்ய லட்சணம். பாஷ்யத்துக்கு முதல்ல சூத்திரைகி சூத்ரானுகார வாக்கியை முதல்ல சின்னதான ஒரு சென்டென்ஸ் சொல்லணும், அதுல இருந்து அதை டெவலப் பண்ணிட்டு போகணும். அதான் எஸ்ஏ எழுதுறா போல, முதல்ல சில பாயிண்ட் சொல்லி அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணிட்டே போகணும். முதல் வாக்கியமானது சூத்திரபாகமான வாக்கியம், உக்தேபே ஹேதுவோ அப்ரதிபத் பரியன யோகே ஹேதுவோ அப்ரதிபத்தே அப்படின்னு. அது சொல்ற ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் இத்தியேவமாதினா உக்தேபி, இரண்டாவது மந்திரத்துல சொன்ன போதிலும் ஆத்ம தத்துவே உக்தேபின்னு என்ன சொன்னாள், ஆத்ம தத்துவம், ஆத்ம தத்துவத்தை எப்படி சொல்லிருக்கேள், நித்திய விஞ்ஞான கனஸ்வரூபா ஆத்மா அப்படின்னு சொல்லிருக்கேள். அதை அப்ரதிபன்னத்வாது, அதை அறிந்து கொள்ளாதனால ஏன் சார் அறிந்து கொள்ளலன்னு, சூக்ஷ்மத்வாது ரொம்ப சூட்சமும் அதனால அறிந்து கொள்ளும். சாதாரணமா ஸ்தூலமா இல்லாத எல்லோரும் புரிஞ்சுப்பா, இது ரொம்ப சட்டில், ஆகையால் இதை புரிந்து கொள்வது ரொம்ப கட்டம். ஆகையால் அப்ரதிபன்னத்வாத் சூக்ஷ்மத்வ ஹேதோஹோ வஸ்துனா, இந்த பொருள் இருக்க இது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்க புரிந்து கொள்ள முடியாது. மறுபடியும் மறுபடியும் இது என்ன இது என்ன இது என்ன கேட்க வேண்டியதா இருக்கு. பரியனு க்வெஸ்சன் இருக்கும், மறுபடியும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கான், அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்ல வேண்டியதா இருக்கு. நத்ர சக்ஷர் கச்சதி ஆன்சர் தத்ர ஸ்ரோத்ராதி ஆத்மபூதே சக்ஷுராதீனி, ஸ்ரோத்ராத்யாத்மபூதே சக்ஷுராதீனி, ஸ்ரோத்ராதிகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய என்ன சக்ஷுராதீனி, சக்ஷுசு கண்ணு காது மூக்கு நாக்கு வெள்ளம் அல்லன்னு சொல்லணும். நீங்க வாக்கு சக்ஷுசு ரெண்ட தானே சொல்லிருக்கேள், நதத்ர சக்ஷுர் கச்சதி நவாக் கச்சதி சொல்லி முடிச்சு விட்டேல, அது என்ன வாக் சக்ஷுரோஹோ சர்வேந்திரிய உபலக்ஷணார்த்தத்வாது. வாக்கு கண்ணு அப்படின்னு சொன்னா எல்லா புலன்களும் எடுத்துக்கணும். சர்வேந்திரிய உபலக்ஷணார்த்தத்வாத், உபலக்ஷணம்னா ஏகதேச கிரகணேன சர்வஸ்வீகாரா உபலட்சணம், அந்த 50 சொல்ல வேண்டியதாவது ஒன்ன சொன்னா மீதி எல்லாம் அந்த வகையில இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படி. ஆகையால் வாக் சட்சுடோஹோ சர்வேந்திரிய உபலக்ஷணார்த்தத்வாத் ந விஞ்ஞானம் உபத்பாதயந்தி, சட்சுராதீனி ந விஞ்ஞானம் உத்பாதயந்தி, கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள் எதுவுமே அந்த ஆத்மாவை பத்தி ஆத்மாவினுடைய அறிவை உண்டு பண்ணாது. கண்ணானது வெளியில் இருக்கக்கூடியதான பொருளுடைய அறிவை உண்டு பண்ணும், ஆத்மாவினுடைய அறிவை உண்டு பண்ணாது. வாக்கானது வெளியில் இருக்கக்கூடியதான ஒரு பொருளை பத்தி பேசும், ஆத்மாவை பத்தி அதுக்கு பேச தெரியாது அப்படின்னு. சரி சுவாமி, கண்ணால ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியாது, காதால் அறிந்து கொள்ள முடியாது, மூக்கால அறிந்து கொள்ள முடியாது, வாக்கினால அறிய முடியாது, போங்க விட்டு மனசு அறியட்டுமே. ஏன்னா லோகத்துல எதிர்க்க இல்லாத பொருளை மாங்க மனசானது அறியது, அது எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிறது மனசு. சாதாரணமாக இப்பொழுது இல்லாத போனால் இந்த பொருள் இப்படி இருந்தா தேவலையே, அதை இருந்தா சேமமா இருக்குமே அப்படின்னு மனசுல வச்சுட்டு தானே அதற்காக புதுசாக அதை பண்ணுவதற்காக முயற்சி பண்ணுகிறார்கள். லோகத்துல இந்த பொருள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், வசதியா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைக்கிறான். அப்புறம் தான் அதை பண்ண முடியுமான்னு பாக்குறான், அதுக்கப்புறம் முயற்சி பண்றான், பிறகு அதை கண்டுபிடிக்கிறான். லோகத்துல கண்டுபிடிக்கிற பொருள் எல்லாம் இது இப்படி இருந்தா தேவலேன்னு வச்சுட்டு தானே கண்டுபிடிக்கிறான். அப்ப மனசானது என்ன பண்றது, இப்பொழுது கண்ணால பார்த்தாலோ காதால கேட்டாலோ எந்த பொருள்கள் இருக்கோ அதை விட வசதியா வேற விதமா இருந்தாலும் தேவலேன்னு நினைச்சுட்டு அப்புறம் தானே பாக்குறது. எதையும் நீங்க பண்றதா இருந்தாலும் முதல்ல மனசை பிளான் பண்ணணும், பண்ணின பிறகு அதை எக்ஸிக்யூட் பண்றது மற்ற பொருள்கள். ஆகையால் இந்த மனசானது இல்லாத பொருளையும் நினைக்கும், அதோட மட்டும் உலகத்திலேயே இல்லாத பொருளையும் மனசு நினைக்கும். பாருங்க, மலடி மைந்தன்னு நினைக்கிறதோ இல்லையோ, குதிரை பொம்புன்னு நினைக்கிறதோ இல்லையோ, மனசுக்கு புரியறதோ இல்லையோ, அது லோகத்துல பொம்மை போட்டு போட முடியாது, அதெல்லாம் முடியாது. இல்லாத போனாலும் இப்படி ஒரு பொருள் இருந்தா எப்படி அப்படின்னு நினைக்க முடியும். ஆகையால் மனசுக்கு வந்து புலன்கள்னால அறியப்பட்ட பொருளைத்தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை, புலன்கள்னால அறியாத விஷயத்தையும் மனசு கற்பனை பண்ணி பார்க்கலாம். அப்படி அந்த மனசாவதும் ஆத்மாவை அறியுமோ அப்படின்னு சந்தேகம் வந்துதான். அதுக்கும் சொல்றார், அதுவும் கிடையாது. சுகாதிபத்தர்கேதரணேனா, கண்ணு சுகத்தை அறியாது, காது சுகத்தை அறியாது, சுகத்தை அறியறது மனசு தான். ஆகையால் மனசு எனக்கூடியதான பொருளானது புலன்களுக்கு விஷயமில்லாதான விஷயங்களையும் எப்படி அறிகிறதோ அப்படி ஆத்மாவையும் மனசு அறியட்டுமே. சுகம் துக்கம் இச்சா துவேஷம் பிரயத்னம் இவைகள்லாம் மனசுனாலத்தான் அறியப்படுகிறது. அதே விதமா மனசனுடைய தர்மம் அது அறியட்டுமே ஆத்மாவை மனசாலையும் முடியாது. சுகாதிபத்தருகி கிரகேத அந்த சுகாதிபத்தே மனசோ விஷய தத் தத் பிரம்மா, சுகாதிபத்தே மனசோ ந விஷய. எப்படி சுகம் துக்கம் இவைகள்லாம் மனசினால் மட்டும்தான் அறியப்படுகிறதோ அப்படி இது அறியப்படட்டும் என்று நினைக்காதீங்கோ, இதுவும் முடியாது. ஏ இந்திரிய அபிஷயத்வாத், இது புலனுக்கு விஷயம் இல்லை. சார் புலனுக்கு விஷயம் ஆகாது கூட மனசு அறியதுன்னு கீழே சொல்லிட்டு போறதுக்கு விஷயம் இல்லையே, கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம மனசுக்கு என்ன சான்ஸ், என்ன கெபாசிட்டி? ஒரு புலனுக்கு விஷயமானதை மனசு கற்பனை பண்ணி பார்க்கும், இரண்டு புலன்களுக்கு விஷயமானதை மனசு சேர்த்து வச்சு பார்க்கும். ஆனா ஒரு புலனுக்கும் விஷயமாகாத விஷயத்தை மனசானது அறிய முடியாது. இந்த மனசுக்கு எப்படின்னா பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணையும் அறியக்கூடியதான திறமை மனசுக்குண்டு. கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் ரிலேட் பண்ணக்கூடியதான திறமை மனசுக்கு உண்டு. ஆனால் ஒரு புலனாலையும் எப்பொழுதும் அறிய முடியாதான ஒரு பொருளை மனசால நினைச்சு பார்க்கறதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. அந்த மனசு என்ன எதை நினைக்கிறதோ அது முன்னால ஒரு விஷயத்துல எங்கேயாவது பார்த்திருக்கணும் கேட்டிருக்கணும். எப்பவுமே எதையே பார்க்காத விஷயத்தை மனசை பத்தி நினைக்காது. ஆகையால் இந்த பிரம்மமானது அண்ணிலிருந்து இன்னி வரைக்கும் எந்த புலனுக்கும் விஷயமாகத்தனால மனசுக்கும் விஷயமாக முடியாது. அதான் சுகாதிபத்து மனசோ விஷய தத் இந்திரிய விஷயத்வாத் நவித்மோ நவிஜானீமஹா அந்த கரணேனா, இது மனசினாலையும் அறிய முடியாது. யதா ஏதத் பிரம்மா, எப்படி இந்த பிரம்மமானது மனாதிகரண ஜாதம், இந்த மனாதிகரண ஜாதத்துக்கு அறிய முடியாதான இந்த பிரம்மத்தை அனுசிஷ்யாத் அனுசாசனம் குறியாத், இதை நான் எப்படி இன்னொருத்தருக்கு சொல்லுகிறேன் சொல்ல போகிறேன், சிஷ்யனுக்கு புரியும்படி எப்படி சொல்ல போகிறேன். பிரவருத்தி நிமித்தம் பவேத், பிரவருத்தி நிமித்தம் பவேத்ன, அவனுடைய பிரவருத்திக்கு நிமித்தமாக கூடியது. பிரவருத்திக்கு நிமித்தம்னு அதோ அங்க இருக்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். இமிடியா என்ன பண்ற, உங்க சரீரத்துல ஒரு பிரவருத்தி வருது, அங்க டேபிள் இருக்குன்னு சொன்னா அதை போய் பார்க்கணும் அப்படின்னு தலை அப்படி திருப்பிறீள். அங்க ஒரு பொருள் இருக்குன்னு நன்னா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ள போகிறீள். இதெல்லாம் ஒரு மனிதன் இடத்துல ஏற்படக்கூடியதான ஒரு பிரவருத்தி. அந்த பிரவருத்திக்கு காரணமாக இருக்கிறது புரியும்படி ரெண்டு பொம்போட இருக்கிறது பசுமாடு, புல்லை சாப்பிடறது பசுமாடு, இதெல்லாம் கதை சொல்றேன். எனக்கு பசுமாடை கொண்டு வந்து ரெண்டு கொம்பையும் புடிச்சு இதுதான் பசுமாடுன்னு காட்டுதோம் அப்படின்னு கேட்டானா சிஷ்யன். அதுவா ஸ்ரோத்ராதீனாம் ஸ்ரோத்ராதி லட்சணம் பிரம்மா, இது நீங்க சொன்னதான ஸ்வரூபத்தை விசேஷேன தர்சயா, கிளியர் கட்டாக காமிங்கோ. நீங்க சொல்றதெல்லாம் கதையா இருக்கு, அத கரெக்டா என்னால பிளேஸ் பண்ண முடியல. சொன்னது இப்படின்னு சொன்னா என் மனசுக்கு புரியுறா போல சொல்லணும், நீங்க சொல்லிருக்கே, ஆனா இதுன்னு சொல்லுங்க எனக்கு அப்படின்னு விசேஷேன தர்சையா இத்யுக்தே அப்படி சொன்னதுமே ஆச்சாரியா ஆஹா பதில் சொல்றாரா ஆச்சாரியர் இங்க நான் எவ்வளவு சொன்ன அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல நீ கேட்டதெல்லாம் இங்க சொல்ல கொடுக்க முடியாதுன்றவர். என்ன சுவாமி இது அநியாயமா இருக்கு, அதுக்கு மேல சொல்ல முடியாதுங்கிற நசக்கியதே தர்சயதும் நான் இல்லப்பா யாராலையும் சொல்ல முடியாது. அது அவ்வளவுதான், அது அப்படித்தான் புரிந்து கொள்ளணும், அது வந்து அதுக்கு மேல கிளியரா சொல்ல முடியாது. நசக்கியதே தர்சயதும் அவன் கேக்குறானா, ஏன் அப்படி இதை விட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறல ஏன் பண்ண முடியாது? கஸ்மாத் அதுவா மேல சொன்னே போகாது, இவைகளை சாட்சி பார்க்கமே தவிர சாட்சியை இவர்கள் பார்க்காது அப்படின்னு. பூர்வவது சர்வம், பூர்வவத் சர்வம் அத்தது விசேஷ. இங்க ஒரு விசேஷம் இருக்கு, எதை ததனுஷிஷ்யாத் ஏதது அனுசிஷ்யாத் பிரதிபாதையேத், இந்த விஷயத்தை எப்படி பிரதிபாதனம் பண்ணுவது என்கிறது எனக்கு தெரியல. எப்படி அந்யோபி சிஷ்யான் இதோ அந்யேன விதினா இத்திய அபிப்பிராய, நான் இல்ல வேற யாராவது அவாளுடைய சிஷ்யாளுக்கும் இதை சொல்ல முடியாது. அதோட இல்ல, இதை விட வேற வழியும் கிடையாது. ஆத்மாவை அறிவூட்டுவதற்கு இந்த வழியை தவிர மற்றொரு வழியானது கிடையாது. பார்க்கணும்னு இப்படித்தான் பார்க்கணும். யாரா இருந்தாலும் அவ பண்ண வேண்டியதான முயற்சி அவ்வளவுதான், அதற்கு மேல வேற வழி இருக்கோ அப்படின்னு நினைக்காதீங்க. மற்ற வழியானது இதற்கு கிடையாது, ஆகையால் இதனுடைய ஸ்வரூபம் இவ்வளவு தான் அப்படின்னு. அனுசிஷ்யா பிரதிபாதையே அந்யோபி சிஷ்யான் இதோ அந்நேன விதினா இத்தியபிப்பிராய, வேற யார ஆச்சாரியனா இருந்தாலும் உங்களால சொல்ல முடியல சார், வேற ஆச்சாரியன் சொல்லுவார அவராலையும் முடியாது. இந்த மெத்தட் வேண்டாம், வேற ஏதாவது மெத்தட்ல சொல்லி கொடுப்பீடா, அதுவும் முடியாது. இந்த மெத்தட்ல தான் சொல்லணும், இப்படித்தான் சொல்லணும், இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன சார் இது வம்பா இருக்கு, புரியவும் இல்லை நீங்க சொல்றது, இப்படித்தான் புரிஞ்சுக்கணுங்கிற புரியலேன்னு சொல்லாத, யோஜனை பண்ணினா புரியும். இதை தவிர வேற நான்யப்பந்தா வித்யதே அயனாயா மோட்சத்துக்கு இதை தவிர வேற எழுதி இல்லப்பா, இப்படித்தான் அறிந்து கொள்ளணும். அந்த சிஷ்யன் பார்த்தார், சர்வதாபி பிரம்ம போதைய, ஏதோ ஒண்ணு சொல்லிக் கொடுங்க, நீங்க வேற வழி இல்ல, வேற வழியும் இல்லைங்கிறேள், இப்படித்தான் தெரிஞ்சுக்கணுங்கிறேள். சர்வதாபி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிரம்ம போதையா சொல்லுங்க. இத்யுக்தே ஆச்சாரியா, அப்பா பார்த்தாரா ஆச்சாரியா, நம்ம சாதாரணம் சொன்னா அந்த வழியானது புரியலங்கிறா, இருந்தாலும் அது வேண்டாம்னு போயிடல பாருங்க. சில பேருக்கு புரியலன்னா சரி அவ்வளவுதான், நமக்கு கொடுப்பேன்னு அவ்வளவுதான், இல்ல அந்த ஆச்சாரியனுக்கு கொடுப்பேன் அவ்வளவுதான், தெரியாம சொல்லி கொடுக்கறது அவருக்கு கொடுப்பேன். இவங்கிட்ட வாசு புரிஞ்சுட்டான் ஒரு சிஷியனாவது இருக்கா பாருங்க, அப்படி இல்ல அவர் தலை எழுத அப்படி போல இருக்கு அப்படின்னு போயிடுவா. இருந்துட்டு நமக்கு புரியலன்னா ஏன் புரியாத, இது நமக்கு புரிந்துத்தானே ஆகணும், இதை புரிந்து கொண்டா தானே மோட்சம் அப்படின்னு ஒரு தீவிரமா இருந்து கொண்டு சர்வதாபி எப்படி இருந்தாலும் சொல்லுங்கன்னு இப்ப கேட்டானா, அதுக்கு சொல்ல தொடங்குறாரா, அந்யதேவ தத் விதிதா ததோ அவிதிதா திதி அறியப்பட்ட பொருள்களை விட வேறானது அப்படின்னு அர்த்தம். அது அந்யதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாத் அதி அதஹ, அதற்கு பிறகு அவிதிதாத் அதி, இதுவரைக்கும் நீங்க அறியப்படாத பொருள்களை விட வேறானது. அந்த ஸ்வரூபம் எப்படி அறியப்பட்ட பொருள் அல்ல, அதே விதமாக அறியப்படாத பொருளும் அல்ல. அந்த பிரம்மம் என்று நான் எதை குறிப்பிடுகிறேனோ அது அறியப்பட்ட பொருள் என்று கிடையாது அறியாதீங்கோ, அதே அறியப்படாத பொருளும் என்று கருதப்படாது. அது அறியப்பட்டதுக்கும் அறியப்படாததுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். விதிதா விதிதாபியாம் அந்யத்வம், அது என்ன, இது சாஸ்திரம். இது அந்யதேவ தத் விதிதா ததோ அவிதிதா ததி என்கிறது இது ஆகமம். ஆகமம்னு பேர், ஆகமம்னு சாஸ்திரம்னு பேர். தந்திரத்துல ஆகமும் நிகமும்னு ரெண்டு வித்தியாசங்கள் வைத்துக் கொண்டிருக்க. அம்பாள் பரமேஸ்வரனுக்கு சொன்னா அதுக்கு நிகமம்னு பேரு, பரமேஸ்வரன் அம்பாளுக்கு சொன்னா ஆகமம்னு பேரு. இப்படி ஆகம நிகமங்கள் எனக்குடையதான வேறுபாடு தாந்திரிக சித்தாந்தத்துல இருக்கு. ஆனால் இங்கே ஆகமம்னு சொன்னா ஸ்ருதினு அர்த்தம். அந்த ரெண்டுக்கும் காம எப்படியாவது இருக்கலாம். இது என்ன, இது ஒரு ஸ்ருதி, இது வேதம். இது அந்நிய தேவ தத்விதிதாதோ அவிதிதாத் அது என்கிறது வேதம். அதுக்கு என்ன அர்த்தம், விதிதா விதிதாபியாம் அந்யத்வம். அறியப்பட்ட பொருளை விட அப்பாற்பட்டது, அறியப்படாத பொருளை விட அப்பாற்பட்டது. அறிந்தது அறியாதது என்கிறது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. என்ன சுவாமி மறுபடியும் புரியலையே என்ன சொல்ற, யோகி ஜ்ஞாதா ச ஏவ சக. யோகி ஜ்ஞாதா அறிபவன் யாரோ ச ஏவ சக. ஞாதா ஏவ ஆத்மா, யார் அருகினானோ அவனல்லவா ஆத்மா. கண்ணு பார்க்கிறது என்றும் கண்ணு பார்க்கலை என்றும் அறிபவர் யாரோ அவன் ஆத்மா. காது கேட்கிறது காது கேட்கலை என்று அறிகிறதும் ஆத்மா தான். இப்பொழுது காது கேட்டு கொண்டிருக்க, ராத்திரி தூங்கின சமயத்தில் என் காது கேட்கவில்லை என்கிறது ரெண்டையும் அறிந்தவன் ஆத்மா. கண்ணாடியை தேடிக்கொண்டிருந்தார், என்ன சுவாமி இதுக்கு எதிர்க்க இருக்கலையே புரியலையே என்ன தெரியலே. கண்ணாடி போட்டுட்ட பிறகு இப்ப தெரியறதுங்கிறான். அப்ப போடுறதுக்கு முன்னால அறியப்படல, கண்ணாடி போட்டுட்ட பிறகு நன்னா தெரியறது, கண்ணு முன்னால தெரியல இப்பொழுது தெரியறது என்கிற இரண்டையும் அறிந்து கொள்கிறவன் ஒத்தன் இருக்கான். யாரு, யோகிஜாதா ச ஏவ சக. அறிபவன் யாரோ எல்லாவற்றையும் அறிபவன் யாரோ அவன் அல்லவா ஆத்மா. உலகத்தில் புலன்கள் வேலை செய்கிறது செய்யலை, மனசு சௌக்கியமா இருக்கு மனசு சுகமாக இல்லை, எல்லாவற்றையும் அறிபவன் ஒத்தன் இருக்கிறான் அவன் தான் ஆத்மா. யோகிஜாதா ச ஏவ சக. சர்வாத்மகத்வாது கண்ணாகவும் காதாகவும் மனதாகவும் புத்தியாகவும் அவர் தான் இருக்கிறார். அவர் தான் இருக்கிறார் என்ன அர்த்தம், இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் சாட்சியாக அவர் தான் இருக்கார். சர்வஸ்வரூபமாக சர்வாத்மாவாக அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அத சர்வாத்மனா ஜ்ஞாது ஜ்ஞாத்ரந்தராபாவா. இப்படிப்பட்டதான சர்வாத்மா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்க கூடியதான இந்த ஜ்ஞாதா அவர் இருக்கார் பாருங்க. கண்ணு பார்க்கிறதா இல்லையா என்று அறிபவரும், காது கேட்கிறதா இல்லையா என்கிற அறிவரும், மனசு நினைக்கிறதா இல்லையா என்கிறத அறிபவரும் ஒருத்தர் இருக்கார். எல்லாவற்றுக்கும் பின்னால